டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே என் மனமே, சீதம் வராதே என் மனமே.
பிரியமான வானொலி நேயர்களே, இன்று நாம் 31 சங்கீதம் 1 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். சங்கீத புத்தகம் நம்மிலே அநேகருக்கு மிகவும் பிரியமான புத்தகமாயிருந்தாலும் அதிலும் பல சங்கீதங்கள் நமக்கு புதியவைகளாயிருக்கின்றன. மட்டுமல்ல, அந்த பகுதிகளிலேயும் விலையேறப்பெற்ற பொக்கிஷங்கள் உண்டு. இந்த சங்கீதங்களுக்கும் கொடுக்க வேண்டிய அளவு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் கர்த்தர் இஸ்ரேல் தேசத்தை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ளலாம். இதுவரை நாம் சிந்தித்த எல்லா சங்கீதங்களும் தாவீது எழுதியது. தாவீதே அவைகளுக்கு இசையும் அமைத்திருந்தார். ஒவ்வொரு சங்கீதமும் நம் ஒவ்வொருவருக்கும் அர்த்தமுள்ளதாயிருந்தன. மீண்டுமாக கர்த்தருடைய பிள்ளைகள் படும் பாடுகளை குறித்து பார்க்கப் போகிறோம். இதுவரை நாம் சிந்தித்த சங்கீதங்களிலேயும் அந்த பகுதி இருந்தது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கும் துன்பங்களின் வழியாய் கடந்து வருகிறார்கள். சங்கீதம் 31 தாவீதினுடைய கடந்த காலத்தை குறித்து பேசுகிறது. மட்டுமல்ல, எதிர்காலத்தை நோக்கி பார்த்து குறிப்பாக உபத்திரவ காலத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் படப்போகும் பாடுகளை குறித்து சொல்கிறது. இறுதியாக இக்காலத்திலே நமக்கு இருக்கும் பாடுகளை குறித்தும் அது பேசுகிறது. இந்த சங்கீதத்திலும் எனக்கும் உங்களுக்கும் செய்தி உண்டே. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இரவிலே நித்திரை வராமல் இருக்கும்பொழுது சங்கீத புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலை தரும் ஒன்றாய் இருக்கிறது. சங்கீதம் 31:1, கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். கவனித்தீர்களா? உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். பாவிகளை ரட்சிப்பதற்காக தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தத்தை குறைத்துக் கொள்ள முடியாது. பாவத்திற்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். பாவம் செய்தவர்களால் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் வேறு ஒருவர் அதற்கு பதிலாக அந்த தண்டனையை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொள்ள தேவன் திட்டம் செய்தபடினாலே தேவனுடைய நீதி நிமித்தம் நம்மை அவர் விடுவிக்க முடியும். சங்கீதம் 31:2-3 வசனங்கள், உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும், என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தை நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். நமக்கு ஒரு உறுதியான கண்மலை வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றார். அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? மத்தேயு 16:18, நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். திருச்சபை கட்டப்பட்டிருக்கும் கல் அல்லது பாறைதான் கிறிஸ்து இயேசு. 1 கொரிந்தியர் 3:11, போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நாம் எப்பொழுதும் இளைப்பாரும் உறுதியான கண்மலையாயிருக்கிறார். ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தனது விசுவாசத்தை குறித்து சொல்லும்பொழுது, பலமுறை நான் தான் என்னுடைய ரட்சிப்பை குறித்து சந்தேகப்பட்டிருக்கிறேன், நான் தான் பயந்து போய் பாறையின் மேலிருந்து நடுங்கி இருக்கிறேன், ஆனால் அந்த பாறை ஒருபொழுதும் நடுங்கவில்லை என்றாளாம். கிறிஸ்து உறுதியான கண்மலையாயிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் கண்மலையாயிருக்கிறாரா? அவரே உங்கள் கோட்டையாயிருக்கிறாரா? அவரே என்னுடைய பாதுகாவல் என்று உறுதியோடு நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படி இல்லை என்றால் அந்த உறுதியான பாதுகாவலுக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும். நான் ராஜாவாயிருப்பதனாலே எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று தாவீது சொல்லவில்லை. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் என்று கேட்கிறார். நாமும் அதுபோலவே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறபடினாலே, நீர் மகிமை பொருந்தினவராயிருக்கிறபடினாலே எனக்கு இறங்கி எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தும் என்று ஜெபிக்கலாம். சங்கீதம் 31:4, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். ஆண்டவரே, மற்றவர்கள் எனக்கு வைக்கும் வலைகளிலே நான் விழுந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும். சங்கீதம் 31:5, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியவரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது நாம் வேதத்திலே வாசிக்கிறது போல லூக்கா 23:46 பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று வாசிக்கிறோம். முதல் இரத்த சாட்சியாக மறித்த ஸ்தேவான் கல்லறியப்பட்ட பொழுதும் அப்போஸ்தலர் 7:59 நாம் பார்க்கிறது போல கர்த்தராய் இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள் என்று பார்க்கிறோம். நமக்கு ஆர்வமூட்டும் ஒரு காரியம் என்னவென்றால், திருச்சபை வரலாற்றிலே தொடர்ந்து வந்த பல இரத்த சாட்சிகள் இதை போன்ற வார்த்தைகளையே கூறினார்கள். ஜான் ஹஸ்ஸின் உன்னதமான காரியத்தை புரிந்து கொள்ளாமல் அவரை மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார்கள். அப்பொழுது அங்கே இருந்த பேராயர், உன்னுடைய ஆவியை நாங்கள் பிசாசினிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொன்னார். அதற்கு பதிலாக அவர் மிக அமைதியாக ஆனால் உறுதியாக, ஆண்டவரே என்னை மீட்டு ரட்சித்த உம்முடைய கரத்திலேயே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். சிமிர்னா திருச்சபையிலே திருச்சபையின் தலைவராயிருந்த போலிகார்ப் என்பவரும் இதே வாக்கியத்தை பயன்படுத்தினார். பெர்னட் இதை பயன்படுத்தினார். ஜெரோம் இதே வார்த்தைகளை சொன்னார். லூத்தர், மெலங்டன் இன்னும் பலர் இவ்விதமாகவே கூறினார்கள். சங்கீதம் 31:7 பாருங்கள். உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். இந்த வசனத்தில் ஒரே சத்தியம் இரண்டு முறை கூறப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய உபத்திரவங்களை வியாகுலங்களை அறிந்திருக்கிறார் என்பதை எண்ணும்பொழுது அது ஆறுதல் தரும் ஒரு சத்தியமாயிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து மோசேயினிடத்தில் பேசிய பொழுது அவர் கூறிய வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன், யாத்ராமம் 3:7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். தமது ஜனங்களின் பாடுகளை கர்த்தர் கண்டார், அவர்கள் இட்ட கூக்குரலை கேட்டார், அவர்களுடைய நிலைமையை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர்களை விடுதலை செய்யும்படியாய் இறங்கி வந்தார். இயேசுவின் சீடர்கள் கலிலேயா கடலிலே வந்து கொண்டிருந்த பொழுது புயல் அடித்தது. அது இரவு நேரம். அலைகள் உயரமாய் எழும்பி வந்தன. அதுவே அவருடைய வாழ்க்கையின் இறுதி என்று எண்ணினார்கள். இதை குறித்து மார்க் சொல்லும்பொழுது மார்க் 6:48 இவ்விதமாய் கூறியிருக்கிறார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய வேதனைகளையும் பாடுகளையும் துயரங்களையும் சோதனைகளையும் கண்ணீரையும் கூக்குரலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கடவுளுக்கு கண்ணில்லையா என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த கண்கள் உங்களைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. சங்கீதம் 31:9, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. அருமையான சிநேகிதனே, நீங்கள் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? சஞ்சலத்தின் மத்தியிலே இருக்கிறீர்களா? உங்கள் பிரச்சனையை நீங்கள் எல்லாரிடத்திலேயும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் தேவனாய கர்த்தரிடத்திலே அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது? ஆண்டவரே, நான் பிரச்சனைகளின் மத்தியிலே இருக்கிறேன், நான் துன்பங்களின் மத்தியிலே இருக்கிறேன், நான் சோதனைகளின் மத்தியிலே இருக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? அதைத்தான் தாவீது செய்தார். சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது என்பது மிகவும் அருமையான ஒரு வாக்கியம். இந்த அநேகர் கையை பார்த்து எதிர்காலத்தை சொல்லுகிறோம் என்று சொல்கிறவர்களிடத்திலேயும் ஜோசியக்காரர்களிடத்திலேயும் சொல்கிறார்கள். உங்கள் கையில் இருக்கிற இந்த கோடு இதை சொல்கிறது, அந்த கோடு அதை சொல்கிறது என்று அவர்கள் சொல்லலாம். இவ்வாறாக அவர்களுடைய பிழைப்பு நடைபெறுகிறது. தங்கள் பணத்தை எப்படியாவது செலவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இவ்விதமாய் தங்கள் பணத்தையும் செலவு செய்கிறார்கள். ஆனால் பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அது இயேசுவின் காயப்பட்ட கரங்களில் இருக்கிறது. என்னுடைய பாவத்தை நான் அவருடைய கரங்களில் இருக்கிற தழும்புகளிலே பார்க்க முடியும். அதுதான் எனக்கு அருமையான மெய்ப்பனின் கரங்கள். தொலைந்து போன ஆட்டை அவர் தேடி கண்டுபிடித்து தனது தோள்களிலே தூக்கி கொண்டு வந்தார். என்னுடைய பாதுகாவலும் என்னுடைய பராமரிப்பும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. வரப்போகும் காலத்திலே அவருடைய கரங்களிலே ஆசீர்வாதங்களோடு அவர் வரப்போகிறார். என் காலம் அவருடைய கரத்திலே இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 31:16, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசியும் என்பது மிகவும் அருமையான ஒரு வாக்கியம். ஒரு எபிரேய மொழி பண்டிதர் சொல்லும்பொழுது தேவனுடைய முகம் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவே என்று மொழிபெயர்த்திருக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் எப்படி இருப்பார் என்பது நமக்கு தெரியாது. அவர் எப்படி உணர்வார் என்பது நமக்கு தெரியாது. எப்படி அவர் செயல்படுவார் என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவே பிதாவின் முகம் என்று நாம் சொல்லலாம். அவர் மூலமாக நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம். ஒரு அருமையான தாய் தனது மகளை வீட்டின் மேலறைக்கு எடுத்துச் சென்று படுக்க போட்டாள். போர்வையை வைத்து நன்றாக மூடி, நீ நன்றாக தூங்கு, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார்கள். தாய் கீழே படியிறங்கி சென்றவுடனே மகள் சற்று அழ ஆரம்பித்தாள். அப்பொழுது தாய் சொன்னார்கள், அம்மா பயப்படாதே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கூறினாள். அதற்கு அந்த பிள்ளை, எனக்கு தெரியும், ஆனால் முகத்தோடு கூட எனக்கு அருகிலே யாராவது இருக்க வேண்டும் என்று கூறினாள். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் விரும்புவதும் அதுதான். சிறு பிள்ளைகளாக இந்த உலகத்திலே இருக்கிற நம் எல்லாருக்கும் ஒரு முகம் தேவைப்படுகிறது. கிறிஸ்துவே முகத்தோடு கூடிய தேவன். இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? சங்கீதம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நன்மை எவ்வளவு பெரியது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் யாருக்காவது கூறியிருக்கிறீர்களா? சங்கீதம் 107:2 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டே. பொதுவாக ஜனங்கள் தங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை குறித்தோ, தங்கள் பிள்ளைகளை குறித்தோ, அல்லது தங்கள் தகப்பனை குறித்தோ, தாயை குறித்தோ, உறவினர்களை குறித்தோ, அல்லது தங்கள் முதலாளியை குறித்தோ, அல்லது தங்கள் போதகரை குறித்தோ பேச விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து பேசுகிறதில்லை. கர்த்தர் செய்யும் நன்மை பெரிதாயிருக்கிறது. கடைசியாக, நீங்கள் எப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி செய்ததே எனக்கு ஞாபகம் இல்லை என்று கூறுவீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிற மறக்க முடியாத நன்மைகளை ஒவ்வொன்றாய் எழுதி பாருங்கள். அடிக்கடி அதை நினைத்து முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையின் வழக்கமாகும் பொழுதுதான் அதை குறித்து மற்றவர்களிடத்திலே உங்களால் பேச முடியும். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, கடந்த வாரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். கடந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஏன், நேற்று கூட கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அதை குறித்து மற்றவர்களிடத்திலே கூற நீங்கள் ஏன் ஒரு திட்டம் செய்யக்கூடாது? காணாமல் போன ஆட்டையும் வெள்ளிக்காசையும் கண்டுபிடித்தவர்கள் அந்த சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்த கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக அவருக்கு துதி செலுத்துவதோடு நிறுத்திவிடாமல் அதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நிறைவேற்றுவேன் என்று தாவீது கூறியிருக்கிறார். சரி, இப்பொழுது நாம் 32 சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த சங்கீதம் ஆவிக்குரிய ஒரு முத்து என்று அழைக்கப்பட்டாலும் பலர் இதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இது மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம் என்று வாசிக்கிறோம். மஸ்கீல் என்றால் போதகம் செய்வது அல்லது புரிந்து கொள்வது என்று மொழிபெயர்க்கலாம். இந்த எபிரேய வார்த்தையானது இஸ்ரவேலின் எதிர்காலத்தோடு தொடர்புடையதாயிருக்கிறது. இந்த மஸ்கீல் என்ற வார்த்தை இஸ்ரவேல் தேசத்தோடு எப்படி தொடர்புடையதாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 11:32 உடன்படிக்கைக்கு துரோகிகளாயிருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே மஸ்கீல் என்ற வார்த்தைதான் அறிந்திருக்கிற என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் தானியேல் 11:35 அறிவாளிகள் என்று ஆரம்பமாகிற வார்த்தை மஸ்கீல் என்ற வார்த்தைதான். அது மட்டுமல்ல, தானியேல் 12:3 ஞானவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் மஸ்கீல் என்ற வார்த்தைதான். தானியேல் 12:10 ஞானவான்கள் என்ற வார்த்தை மஸ்கில் என்ற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டிலே எதிர்காலத்திலே இஸ்ரேல் மக்களுக்கு வரப்போகும் மகா உபத்திரவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசும்பொழுதும் மத்தேயு 24:15 சொல்லும்பொழுது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே மஸ்கில் என்ற வார்த்தைதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்வதென்ன? தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற அருவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும்பொழுது தப்பி பிழைக்க மலை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்று நாம் கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு 24:15 இயேசு சொல்லும்பொழுது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொல்லியிருக்கிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் 32 ஒரு போதனையின் சங்கீதம். இது மனம் திரும்புதலின் சங்கீதம் என்றும் அழைக்கப்படுகிறது. சங்கீதம் 51 தாவீதின் பாவ அறிக்கை சங்கீதம். இந்த சங்கீதத்திலே மன்னிப்பு கேட்கிறார். 32 சங்கீதத்திலே அவர் மன்னிப்பு கேட்டதும் மன்னிப்பை பெற்றுக் கொண்டதும் முழுமையாய் மீட்டெடுக்கப்பட்டதும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது தன்னுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறார். சங்கீதம் 51:12-13 வாசிக்கிறேன். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாவிகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இந்த வசனங்களிலே தாவீது கூறிய காரியத்தை தான் 32 சங்கீதத்திலே செயல்படுத்துகிறார். பாருங்கள் சங்கீதம் 32:1, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் ஓடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இங்கே தாவீது போதனை செய்கிறார். அவர் தனது பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கை செய்ததாகவும் கர்த்தரிடத்திலே மன்னிப்பை பெற்று மீண்டும் கர்த்தரிடத்திலேயே ஒரு நல்ல உறவை பெற்றுக் கொண்டேன் என்றும் கூறுகிறார். அவர் தேவனிடத்திலேயே பாதுகாவலையும் விடுதலையின் கீதத்தையும் பெற்றேன் என்கிறார். இந்த வசனத்திலே பாக்கியவான் என்று சொல்லப்படுவது மகிழ்ச்சி நிறைந்தவனாய் இருப்பான் என்று பொருள்படும். முதலாவது சங்கீதத்திலேயும் இந்த பாக்கியவான் யார் என்பதை குறித்து படித்தோம். 1 சங்கீதத்தின்படி பூரணமான மனுஷன் மட்டுமே அந்த நிறைவான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் நான் பூரணமானவன் அல்ல. 3 சங்கீதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளிகள் என்று சொல்கிறது, ஆனால் அது இயேசு கிறிஸ்துவை குற்றவாளி என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய கற்பனைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற பாக்கியத்தை என்னால் பெற்றுக் கொள்ள முடியாது, ஏனென்றால் அது பரிபூர்ண கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறது. கலாத்தியர் 3:10 பாருங்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் ஆகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடக்கிறேன் என்று எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. 32 சங்கீதம் 1 வசனத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய இடத்திலே மரித்தார். தேவனுடைய நீதியை அவர் நிறைவேற்றினார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக் கொள்கிறவர்களாகிறார்கள். ரோமர் 4:5 பாருங்கள். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இந்த விதமாக பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளிலே ஆயிரக்கணக்கானவர்கள் ஆதாம் ஏவாளின் காலங்களிலேயே இந்த ஸ்திரீயின் வித்தை எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த எதிர்பார்ப்பிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். சங்கீதம் 32:2 வாசிக்கிறேன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்முடைய பாவம் கிறிஸ்துவின் மேலே வைக்கப்பட்டுவிட்டது. ரோமர் 4:25 பார்க்கும்பொழுது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். மேலும் பாவமில்லாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவிலே தேவன் நமக்காக எவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறார். பாவத்தை மறைக்க தான் எடுத்த முயற்சியின் அனுபவத்தை குறித்தும் தாவீது கூறியிருக்கிறார். சங்கீதம் 32:3, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. தாவீது தன் அரியணையிலே உட்கார்ந்திருந்த பொழுது சுற்றுமுற்றும் பார்க்கிறார். நான் செய்தது யாருக்குமே தெரியாது என்று எண்ணினார். மிக அழகாக அதை மூடிவிட்டேன் என்றும் எண்ணினார். என்றாலும் அவருடைய மனசாட்சி அவரை குத்திக் கொண்டேதான் இருந்தது. இந்த வசனத்திலே பார்ப்பது போல அவருடைய எலும்புகள் அவருக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை மன கவலையினாலே அவர் மெலிந்து போயிருக்கலாம், அல்லது தன்னுடைய சரீரத்திலே ஒரு வித்தியாசமான வியாதியை அவர் உணர்ந்திருக்கலாம். என்றாலும் ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கையிடாமல் அவர் கடத்தி கொண்டே சென்றார். வசனம் 4, இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் நீங்களும் ஒருவேளை பாவம் செய்யலாம், ஆனால் நீங்கள் அதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கும் ரட்சிக்கப்படாத ஒருவருக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒருவராயிருப்பீர்கள் என்றால் தற்காலிகமாக உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளை தப்பிக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய கரம் இரவும் பகலும் தாவீதின் மேலே இருந்தது என்கிறார். 1 கொரிந்தியர் 11:31-32 நாம் பார்க்கும் பொழுது, நாம் நம்மை குறித்தே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று பவுலப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். அதாவது நம்மை நாமே நிதானித்து உணர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடவில்லை என்றால் தேவன் நிச்சயமாய் நியாயம் தீர்ப்பார். எபிரேயர் 12 அதை குறித்து வாசிக்கிறோம். தாவீது பாவம் செய்த பிறகு பல மாதங்கள் இப்படிப்பட்ட வேதனையின் மத்தியிலே இருந்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் தாவீதை போல நீங்கள் செய்த ஒரு பாவத்தை குறித்து அல்லது பாவங்களை குறித்து இன்று துக்கத்தோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவர் அண்டை வரும் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த நேரத்திலே நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இந்த நேரத்திலேயும் யார் யார் என்னோடு இணைந்து ஜெபித்து தன்னுடைய உள்ளத்திலே இருக்கும் பாரத்தை குறித்து உம்மோடு பேசுகிறார்களோ, தன்னுடைய பாவங்களை குறித்து உண்மையான உணர்வோடு உம்முடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிறார்களோ, அவர்களுடைய அந்த பாவத்திற்காகவும் நீர் சிலுவையிலே மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாவத்தை மன்னித்து பாவ பாரத்திலிருந்து குற்றமுள்ள மனசாட்சியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து எழுந்து போன சந்தோஷத்தினாலே நீரே அவர்களை நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் பாவங்களுக்கான தண்டனையை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்ததற்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது பாரத்தோடு உம்முடைய முகத்தை பார்த்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றே இந்த வேளையிலேயே பாவ பாரத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து உம்முடைய பரிசுத்தாவினாலே பலப்படுத்தி மீண்டும் இப்படிப்பட்ட பாவத்திலே விழுந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியுடையவர்களாய் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன்.
உலகில் வேறொரு துணையில்லையே உமது அன்பிற்கு இணையில்லை ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தான் ஐயா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தான் ஐயா, ஏசையா காரணம் நீர்தான் ஐயா. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இன்னாவரை, உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இன்னாவரை, ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை அமைதி கலைகின்றதே, ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை அமைதி கலைகின்றதே. இந்நிலை மாற ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தான் ஐயா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தான் ஐயா, ஏசையா காரணம் நீர்தான் ஐயா. சாட்சியா பாட உள்ளத்தில் வெகுநாதானாசை, உந்தனின் சாட்சியாய் பாட உள்ளத்தில் வெகுநாதானாசை, உள்ளத்தை தந்தே நிம்மதி கண்டே சாட்சியாய் வாழ்ந்தீடுவே, உள்ளத்தை தந்தே நிம்மதி கண்டே சாட்சியாய் வாழ்ந்தீருவே, அடியேனுக்கு ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா, ஏசையா காரணம் நீதானையா, ஏசையா காரணம் நீதானையா.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். பிரசங்கி 8:12 வசனத்தின் பின்பாகம். பிரசங்கி 8:12 வசனத்தின் பின்பாகம்.